இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அளவுமலை ராமதேவர் அளவுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் பொய்யூர் கோராக்கர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பவாதி பத்ரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கத்தை 3 கேள்விகள் வந்திருந்தது. நேற்று தினம் எங்களுடைய சங்கத்தில் 2 நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன, முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, எங்களுடைய கனேடியன் பாபாஜி யோகா சங்கத்தில் மகா யாகம் இடம்பெற்றிருந்தது. 12 மணித்தியால மகா யாகம் வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது. அதைவிட எங்களுடைய 3வது சங்கமாக தொடக்கப்பட்ட சங்கமாகிய துபாய் சங்கத்தில் 16வது ஆண்டு பூர்த்தியை அவர்கள் துளசி பூசையுடன் கொண்டாடினார்கள். ஆகவே கனேடியன் பாபாஜி யோகா சங்கத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து சில சாதகர்கள் 2 கேள்வியை அனுப்பியிருந்தார்கள். அதைவிட துபாய் சங்கத்தில் கூட அந்த 16வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. அங்கிருந்தும் ஒரு கேள்வி வந்திருந்தது. இவற்றை வைத்து இன்றைய சத்சங்கத்திற்கு விடை காண்போம். முதலாவதாக, நாங்கள் இந்த விடயங்கள் அறிந்த விடயங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில், ஆனால் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பது சித்தத்திற்குள் கொண்டு வருவது மிகவும் முக்கியம். முதலாவதாக வந்த கேள்வி தொண்டை பற்றியது. இந்த தொண்டு எப்படி செய்யப்பட வேண்டும்? பல முறை இந்த தொண்டை பற்றியே பேசுகின்றோம். ஏனென்றால் பாபாஜியின் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழியில் நாங்கள் செல்பவர்கள். இந்த தொண்டை பற்றி இன்னும் சிறிது உள்நோக்கி செல்வோம், செல்லலாமா என்று ஒரு அன்பரின் கேள்வி. அதற்கு உரிய பதில் என்னவென்றால், நாங்கள் இந்த தொண்டை செய்யும் போது நாங்கள் மனத்தால், உடலால், வாக்கால் இந்த 3ஆலும் செய்ய வேண்டும். அதுதான் முழுமையான தொண்டு. தொண்டை மனதால் மாத்திரம் செய்யலாம், உடலால் மாத்திரம் செய்யலாம், வாக்கால் மாத்திரம் செய்யலாம், அதுவும் தொண்டுதான். ஆனால் இந்த 3ஆலும் செய்யப்படும் தொண்டுதான் 100 விதமான தொண்டு என்பதை சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் சைவ சித்தாந்தத்திலும் முழுமையாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த 3ஆலும் செய்யவில்லையே, செய்ய முடியவில்லையே என்று தொண்டை செய்யாமல் இருக்காமல் தொண்டு செய்வது சால சிறந்தது. ஆனால் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றோ ரெண்டால் மாத்திரம் செய்துவிட்டு நான் தொண்டு செய்கின்றேன் என்று அதை ஆணவ நிலையில் இருந்தோ அல்லது அறியாமை தான் ஆணவம், அறியாமை என்று உலகிய நிலையில் இருந்தோ அந்த விளக்கம் தெரியாமல் நினைப்பது கூடாது. ஆகவே தொண்டு என்பது முக்கியமான ஒரு விடயம். அன்புக்கு அடுத்தது தொண்டு, தொண்டுக்கு அடுத்தது பக்தி, பக்திக்கு அடுத்தது சரணாகதி. ஆகவே இந்த மூன்று நிலையிலும் அந்த தொண்டை கொண்டு வர வேண்டும். இந்த மூன்று நிலையிலும் கொண்டு வரும் போதுதான் நீங்கள் செய்யும் தொண்டு மற்றவர் கேட்டு செய்யும் தொண்டாக அமைய மாட்டாது. அதுதான் அந்த அன்பரின் ஒரு கேள்வியின் கருத்து என்று அவர் அது குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு இந்த மூன்று நிலையிலும் செய்ய வேண்டும் என்பது தெரியாது. ஆகவே மற்றவர்கள் கேட்டு அதை செய்வதுதான் தொண்டென்று செய்வது தொண்டுதான் இல்லை என்பதல்ல, அதை முழுமையான தொண்டென்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆகவே கேட்காமல் செய்வதுதான் தொண்டு. இதை நான் என்னுடைய ஆணவத்திற்காக சொல்லவில்லை. என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையிலேயே ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு ஒரு பரிசும் கிடைத்தது. அதை நான் அந்த நிலையில் சிறிது ஆணவமாகவும் என்னுடைய மனதில் எடுத்துவிட்டேன். அது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன் நான் என்னுடைய குருவுக்கு தொண்டாற்றி கொண்டிருந்த வேளை, என்னுடைய வீட்டில் பேச்சாளர் சுகி சிவமையா அவர்கள் ஒரு கிழமை தங்கியிருந்தார்கள். சத்குரு கிரியா பாபாஜியின் பேச்சை பேசுவதற்கு கனடா வந்தபோது, அப்போது முதல் தடவையாக அவர் ஹோட்டல்களில் தங்கும் சுகி சிவமையா அந்த முறை மாத்திரம் இந்த உலகியல் பயணங்களில் ஒரு வீட்டில் தங்கியதாகவும் எங்களுக்கு குறிப்பு தந்தார். அது எங்களுடைய வீடாக அமைந்தது என்றும் சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்போது நானும் குருவும் சுகிசிவம் ஐயாவும் ஒரு கிழமை சேர்ந்து வாழும் ஒரு பாக்கியம். அந்த நேரத்தில் அவர் அந்த ஒரு கிழமை அங்கு வாழ்ந்துவிட்டு அவருடைய சத்குரு கிரியா பாபாஜியின் பேச்சை கொடுக்கும் போது அந்த பேச்சு துவக்கத்தில் செயல் குறிப்பறிந்து செயல்படும் வீரன் சுசீந்திரன் என்று சொன்னார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போய்விட்டது அந்த சொல்லை கேட்கும் போது. அதன் உள்ளர்த்தமும் அந்த நேரத்தில் என்னுடைய சித்தத்துக்குள் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஏதோ என்னை பற்றி பெரிதாக சொல்கின்றார் என்பதுதான் தெரிந்தது உடனடியாக அந்த விழாவில். அதை பின்னர் நான் என்னுடைய சாதனையை வளர்ந்து கொண்டு போகும்போது தான் பார்த்தேன். செயல் அறிந்து செயல்படும் வீரன் சுசீந்திரன் தன்னுடைய குரு சேவையில் என்று அவர் சொல்லிய வாக்கியம் என்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, என்னை சிறுமைப்படுத்துவதற்காகவும் அல்ல, அதில் சைவ சித்தாந்தம் பொதிந்திருக்கின்றது என்று இப்போது அறிகின்றேன். அந்த நேரம் கிரியா யோக பாபாஜியின் தத்துவம் பொதிந்திருப்பதை அறிந்தேன். செயல் அறிந்து குறிப்பறிந்து செயல்படுவது அது தொண்டின் ஒரு லட்சணம். இப்போது நாங்கள் கேட்டால் கூட தொண்டு செய்வதற்கு எல்லோரும் தயாராக இல்லை. ஆனால் அந்த பக்குவத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் என்னுடைய நிலையையும் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன் இங்கே. ஏனென்றால் எல்லோரும் அதை துவக்கத்தில் இருந்துதான் கொண்டு வர வேண்டும், அடியில் இருந்துதான் கொண்டு வர வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் அப்படித்தான் செய்கின்றேன் என்பது உண்மை அல்ல. ஆகவேதான் எங்களுடைய செயல்கள் தொண்டாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், சரணாகதியாக இருக்கலாம். இந்த 4 விடயங்களுமே சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட மனம், வாக்கு, உடல் இந்த 3 ஆளையும் சேர்ந்து செய்தால்தான் அது பூரணமான ஒரு செயல். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது தொண்டு விதிவிலக்க அல்ல. இதை நீங்கள் இன்னொரு உதாரணத்தின் மூலம் என்னுடைய சிந்தைக்கு வரும் இப்போது வரும் உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துகின்றேன். நாங்கள் ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்கின்றோம்? எல்லோரும் அந்த சொல்லை சொல்கின்றோம். குழந்தை விளையாடும் போது சொல்கின்றோம், அந்த மலரை வளரும்போது சொல்கின்றோம், ஒரு வயது வரைக்கும்தான், அதுக்கு பிறகு அதை நாங்கள் அதை சிந்தித்து பார்ப்பதே இல்லை. அது பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உலகத்தவர்களாக இருக்கலாம், குழந்தையின் விளையாட்டில், குழந்தையின் சுட்டித்தனத்தில் எல்லோரும் உள்ளே சென்று விடுகின்றோம். அதற்கு சொல்கின்றோம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அது ஒன்றும் அறியாமல் ஓடி விளையாடுகின்றது என்று. இந்த குழந்தைக்கு தாய் தன்னுடைய சேவையை செய்யும் போது, தன்னுடைய கடமையை செய்யும் போது சிந்தித்து பாருங்கள். குழந்தையின் குறிப்பறிந்துதான் அந்த தாய் அந்த குழந்தைக்கு அதனுடைய வாய்மொழி வழியால் வரும் வரை அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றாள். அதனுடைய குறிப்பறிந்து அதற்கு பால் கொடுக்கின்றாள். அதனுடைய குறிப்பறிந்து அதற்கு உணவு கொடுக்கின்றாள். அது தானாகவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கும் வரை. அதே போல்தான் இறையில் நாங்கள் வைக்கும் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி அந்த குழந்தைக்கு சமனானதுதான் இறைவன் என்ற சொல்லை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம், சொல்கின்றோம். ஏனென்றால் அது உண்மையான நிலை. சைவ சித்தாந்தத்தில் உண்மையும் சத்தியமும் மிகவும் முக்கியமானது. அதை பாபாஜியும் வலியுறுத்துகின்றார். அந்த நிலையில் தான் இந்த விடயங்கள் நிச்சயமாக நடக்கப்பெற வேண்டும். அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். ஒரு தவறும் நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய இந்த பாபாஜியின் தெய்வீக குரல் அறிவினையும், சைவ சித்தாந்த கருத்துக்களுடைய அறிவினையும் நாங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டும். அதை செயலில் கொண்டு வர வேண்டும். அதில் இருந்துதான் நாங்கள் பக்தியையா அல்லது சரணாகதியையா நோக்கி போவதற்கு அது மிகவும் உந்துதலாக இருக்கும் என்று அந்த அன்பரின் அந்த தொண்டு என்று வந்த கேள்வியில், இந்தளவு தூரம் 12 மணி யாக நேரத்தின் பின் இந்த சங்கத்திற்கு இருக்கும் அதிர்வின் ஊடே பாபாஜியுடன் சேர்ந்து இந்த சற்சங்கம் நடைபெறுகின்றது. ஆகவே அந்த அன்பர் கேட்டதற்குரிய கேள்விக்கு இந்த பதிலை இன்று அவருக்கு கொடுக்கின்றேன். இரண்டாவதாக, காரண காரியத்தை பற்றி இன்னொரு அன்பர் சொல்லியிருந்தார், கேட்டிருந்தார். காரணம் காரியம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, அதை பற்றிய சிறு விளக்கம் கொடுப்பீர்களா என்று. அதுவும் நான் இதுவரை பேசியதுக்கு சம்பந்தமான ஒரு விடயம்தான். இந்த உலகத்திலாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ஆன்மீக பயிற்சியிலாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது. அதை நாங்கள் பல இடங்களில் பல உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம். இங்கும் உண்மையும் சத்தியமும் தான் தாண்டவம் ஆடுகின்றது. காரண காரியங்களுக்கு கூட அவைதான் தொடக்க புள்ளியாக இருக்கின்றன. உண்மையும் சத்தியமும் இருக்கும் இடங்களில் இவையெல்லாம் தானாகவே ஒழுங்குமுறைப்படி நடக்கும். அவர் அந்த கேட்ட காரண காரியங்களுக்கும் இரண்டு விடயங்களை மற்றவர்களை எடுத்து பேசாமல் என்னையே எடுத்து பேசிவிடுகின்றேன். நேற்று இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடக்கும் போது, இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு 2 நாளைக்கு முதல் துபாய் சங்க தலைவர் நரேஷ் ஜி அவர்கள் என்னிடம், சுசீந்திரன் ஐயா, வரும் துபாய் சத்சங்கத்தில் என்னை பாபாஜியின் தெய்வீக குரலை பற்றி ஒரு சிறு உரையாற்ற வேண்டும், அந்த கருத்துக்களை மீண்டும் மக்களுக்கு சிந்தைக்குள் கொண்டு வர வேண்டும், தான் கூட அந்த வாசிப்பை, அந்த தெய்வீக குரல் வாசிப்பை நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு முதல் அதை சொல்லிக்கொண்டு வந்தாலும், ஒவ்வொரு முறையும் துபாய்க்கு வந்து வரும்போது சொல்லி ஞாபகப்படுத்தினாலும், தான் அதை முழுமையாக பயிற்சி செய்யவில்லை, இப்போது நன்கு உணர்கின்றேன். உங்களுடைய சத்சங்கங்கள் மூலமாகவும், எங்களுடைய சங்கங்களின் செயல்கள் மூலமாகவும் அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை. சைவ சித்தாந்தம் அதற்குள் வந்து ஊடுருவின பின்தான் அதை முழுமையாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விளக்கம் மீண்டும் ஒரு முறை சாதகர்களுக்கு செல்ல வேண்டும், அதை நீங்கள் பேச வேண்டும். அவர் கேட்கும்போது அதை தடுத்து பேசுவோமா என்று யோசித்தேன். ஆனால் அவ்வளவு ஆர்வமாக அவர் கேட்டபோது தொண்டு என்பது நடக்க வேண்டும், என்னுடைய உடலுக்காக நான் அதை பிற்போடக்கூடாது என்று மனதில் வைராக்கியம் பூண்டேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், 16 மணி நேர யாகம். அந்த யாகம் முடிந்து 2 மணி நேரத்தில் தான் துபாய் சத்சங்கம். சிந்தித்து பாருங்கள், உடலுக்கு போதியளவு நித்திரை இல்லை. முதல் நாள் யாகம் துவங்கியது அதிகாலையில், 2 மணி நேரம்தான் நித்திரைக்கு சந்தர்ப்பம். அதன் பின் 16 மணி நேர அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதிக்குரிய யாகம். அது முடிந்து அந்த யாகப்பணி முடிந்தவுடன் இருக்கும் தொண்டு. அதன் பின் 1 மணி நேரத்தில் பாபாஜியின் முக்கியமான புத்தகமாகிய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியை பற்றி ஒரு உரை. சிந்தித்தேன் அவர் சொல்லும்போது, சரி பேசிடுவோம் என்று சொன்னேன். மறுப்பு சொல்லவில்லை. ஏனென்றால் அது சத்குரு பாபாஜிக்கு செய்யும் தொண்டு, இன்னொருவர் கேட்கின்றார், அதில் ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது மகா தொண்டு. ஒரு தலைப்பை பற்றி பேசுங்கள் சார் என்று சொல்லியிருந்தால், அதை நான் ஒரு சத்சங்கமாக கருதி அதை இன்னொரு நாளைக்கு அதுக்கு அடுத்த கிழமை வைத்திருவோமா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கும் விட அதையும் விட அதை கூட நான் தட்டி இருக்க மாட்டேன். ஆனால் இருப்பினும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இப்படியே என்னுடைய மணிக்கணக்குகள் ஓடின. நேற்று என்னுடைய இங்கு யாகம் நடந்து கொண்டிருக்கும் போது முரளி சார் துபாயிலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பில் தங்களுடைய விழா நடக்கப் போகின்றது. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் எங்களுடைய நாளில் இந்த விழாவை வைத்தபடியால் என்னால் பங்கேற்க முடியாது, மற்ற அங்கத்தவர்களாலேயும் பங்கேற்க முடியாது என்று சொல்லும்போது, அது தாங்கள் தங்களுடைய சங்கத்திலேயே அதை செய்து கொள்கின்றோம் சார், அதை பற்றி நீங்கள் துன்பப்பட வேண்டாம், அது தெரியும், ஆனால் இன்று எங்களுக்கு வைக்க வேண்டும் என்று ஒரு யோசித்தோம் வைத்தோம் என்று சொன்னார். நல்ல விடயம், அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய நிகழ்வு முடிய நான் உங்கள் சத்சங்கத்திற்கு வருகின்றேன். நரேஷ்ஜி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், வாய்ஸ் ஆஃப் பாபாஜியை பற்றி பேசும்படி நிச்சயமாக வருகின்றேன். அப்போது அவர் எனக்கு சொன்னார், சார் உங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் இன்று பலவீனமாக இருக்கும் நிச்சயமாக இந்த பெரிய ஒரு நிகழ்வுக்கு பின். ஆகவே நாங்கள் இங்கு வேறொரு சத்சங்கத்தை இன்று செய்கின்றோம், நீங்கள் நிச்சயமாக உடலை பார்க்க வேண்டும், இன்னும் பணி நிறைய இருக்கின்றது, அடுத்த முறை நீங்கள் அதை பேசிக்கொள்ளலாம், ஆகவே தயவு செய்து நீங்கள் இன்று சத்சங்கத்தில் பேசுவதற்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வர வேண்டாம் என்று சொன்னார். அதுவும் பாபாஜியின் செயல் என்று மனதில் எடுத்தேன். மனதில் தான் உண்மை போய் சத்குருவுக்குத்தான் தெரியும். ஆகவே நான் இதை ஏன் இங்கு சொல்ல வந்தேன் என்றால், காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. முதல் தலைவர் கேட்கும் போது அதை ஒரு காரணமாக அதை எடுத்து அந்த காரியம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம், உடல், மொழி எல்லாமே எனக்கு அது செய்து முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை தந்தது. ஆனால் அந்த வைராக்கியத்தில் உடல் அதனுடன் ஒத்து போகாது என்பது எனக்கு தெரிந்து கூட அந்த வைராக்கியத்தை பூண்டேன். ஆனால் முரளி சார் பேசும்போது அந்த நிலையை நரேஷ்ஜி உணர்ந்திருக்க போவதில்லை. ஆகவே நீங்கள் இதில் கட்டாயமாக உங்களுடைய உடலை பார்க்க வேண்டும் என்று ஒரு செய்தி தந்தார். அப்போது என்னுடைய மனம் சஞ்சலப்படுகின்றது. வைராக்கியத்தில் இருக்கின்றேன், இன்னும் 1 மணி நேரத்தில் நான் அவர்களுக்கு அந்த உரை கொடுக்கப் போகின்றேன். ஆனால் தலைவர், நீங்கள் அது செய்ய வேண்டாம், அது தெரியாமல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அப்போதுதான் என்னுடைய மனம் ஓடுகின்றது. இங்கு காரணம் என்ன, காரியம் என்ன? முதற்தரம் அந்த சேவை தொண்டு வரும்போது காரணத்துடன் வந்தது, அதை காரியம் ஆற்ற வேண்டுமென்று முடிந்தளவு மூன்று நிலைகளிலும் அதை உறுதி கொண்டேன். இறுதியான செய்தி வரும்போது அந்த மூன்று நிலைகளில் நான் கொண்ட செய்தியில் ஒரு நிலை உங்களுக்கு இன்று உகந்தது அல்ல, வேண்டாம் என்று ஒரு செய்தி. அப்போது அது உலகியல் அளவிலான செய்தியா சத்குரு கிரியா பாபாஜியினுடைய செய்தியா என்பது ஒரு போராட்டம். இருப்பினும் அந்த நிலையில் மனதுக்கு பட்டதை எல்லாம் பாபாஜி தான் செய்கின்றார், எல்லாத்துக்கும் அவரே காரணம் என்ற உண்மை நிலையை நோக்கி போய்கொண்டிருப்பதால், முழுமையாக அல்ல இன்னும் நோக்கி போய்கொண்டிருப்பதால், அதை பாபாஜியின் செயலாகவே எடுத்து அந்த சத்சங்கத்தில் நான் நேற்று பங்கேற்கவில்லை. அவர் சொன்னவுடனே சயனித்து 6 மணி நேரத்திற்கு பிறகுதான் கண்விழித்தேன். அந்த உடலுக்குரிய தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் என்னுடைய மனம் ஓயவில்லை. பிழை விட்டு விட்டேனா? அந்த சத்சங்கம், சத்குரு பாபாஜியின் சத்சங்கம் என்னால் நிற்பாட்டப்பட்டது சரியா பிழையா என்று இன்னும் சிறு சஞ்சலத்தில் தான் இருக்கின்றேன். இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், அந்த அடுத்த கேள்விக்கு காரணமாக என்னுடைய நிலையை வைத்தே எல்லோருக்கும் விளங்கப்படுத்துகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் இருக்கும் போது நாங்கள் இந்த உண்மையை, சத்தியத்தை, சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை கருத்தை, பாபாஜியின் தெய்வீய குரலில் சொல்லப்பட்ட அடிப்படை கருத்தை முன்வைத்து எல்லோரும் பயணியுங்கள் என்பதுதான் இங்கு செய்தி. அதை அடைவதற்கு இன்னும் எத்தனை பிறப்புகள் எடுக்குமோ இந்த ஆன்மாவுக்கு என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அதை நோக்கி சிறிது சிறிதாக நாங்கள் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். வேறே ஒன்றுமே இல்லை. பயப்பட்டு விடாதீர்கள். நாங்கள் இன்னும் உலகியலில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே எந்த விடயத்தையும், அது ஆன்மீகமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கலாம், எந்த செயல்களாக இருக்கலாம், இந்த மூன்று நிலைகளிலும் நீங்கள் அதை செய்ய பழக வேண்டும். அது எவ்வளவு சிறிய வேலையாகவும் இருக்கலாம். அதனால்தான் பாபாஜி சொல்கின்றார், நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஞானிமார்கள் சொல்கின்றார்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று. அந்த நிகழ்காலத்துக்குரிய விளக்கமே அதுதான். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அது நிகழ்காலத்தை விட அதற்கு இறந்த காலமும் பொருந்தாது, எதிர்காலமும் பொருந்தாது. ஆகவேதான் அந்த நிகழ்கால வாழ்க்கை ஆன்மீகத்திலும் கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் நிலைநாட்டப்படுகின்றன. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் இந்த மூன்று விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம். இந்த இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தொண்டு செய்யும் போதோ அல்லது எந்த செயல்கள் செய்யும் போதோ அல்லது பாபாஜியின் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற நான்கு நிலைகளிலும் வாழும் போதோ நாங்கள் மனம், மொழி, மெய்யால் இந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், செய்ய பழக வேண்டும். அதுதான் 100% வெற்றிக்கு இறுதியில் எங்களுடைய ஆன்மாவை எடுத்து செல்லும். நாங்கள் அந்த நிலையில் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் முன்வைத்து பாபாஜியின் அருளினால் சாதனை, 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 சாதனை இல்லையென்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள். இறைவனையா இருக்கின்றீர்களா? மியூட்டில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, ஓகே, அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்கள். நான் கார்த்திகேயன் ஐயாவிடம் சென்று வருகின்றேன் மீண்டும் உங்களிடம். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இன்றைய சத்சங்கத்தில் மக்களுக்கு சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அருமையான சத்சங்கத்தை சொல்லி தெரிவிச்சிருக்கீங்க. நல்ல வேலையில தொண்டுனா என்ன என்ற ஒரு கேள்விக்கு நல்ல பதில் கொடுத்தீங்க. அதுக்கு இன்னும் விரிவா கொடுக்க வேண்டிய பதில் இருக்கு. அது இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய பதில் நல்ல பதில். அந்த வகையில அருமையான ஒரு பதில நீங்க பாபாஜியுடைய அருளால கொடுத்தீங்க. அது ஒரு ஒரு முக்கியமான பதில். எப்படி தொண்டில் அன்பு இருக்கணும், சத்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும், அதுதான் அதனுடைய அடிப்படை அடிஸ்தலமே, அதான் அஸ்திவாரமே அதான். நம்ம தொண்டில் சத்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். இது இல்லாம செய்யற தொண்டு வந்து அது தொண்டுக்க சம்பந்தமே கிடையாதுன்ட்டாரு மாணிக்க வாசகர். தொண்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. அதனால வந்து நீங்க செய்யற விஷயத்த தப்புன்னு அவர் சொல்லல. அதுக்கு இன்னும் நுணுக்கமா போறாரு அவரு. அவருடைய சொற்கள்ல வந்து ரொம்ப இன்னும் நுணுக்கமா போறாரு. அது நம்ம போக போகதான் அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இப்பயே அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுட்டா அதனுடைய பலனும் கிடையாது. அந்த பக்குவத்துக்குள்ளதான் அந்த நுணுக்கம் நமக்கு தெரியும். அத வந்து திருவாசகத்துல ஒரு வரியில கொண்டு வந்து அத கொடுக்கிறாரு. அறம் என்ற செய பா அறம் என்ற செயல் என்று பாவத்தில் கட்டுன்றுப்பட்டேன் ஒரு வரியை கொடுக்கிறார். அறம் நான் செய்த செயல் அது வந்து பாவத்துக்கு எனக்கு ஆளாக்கிடுச்சு, அது என்னுடைய வினைப்பயன் என்றது அதுக்கு ஒரு உமானம் கொடுக்கறாங்க சைவ சித்தாந்தத்துல. அது அறியதான் முடியாது. ஆனா இப்ப நம்ம சைவ சித்தாந்த விஷயம் கிரியாயோகம் பயன்றதுனால நமக்கு புரியும். புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் நம்மளுடைய வினைகள் கொஞ்சம் கழிஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ளதான் அது நமக்கு வந்து கிடைக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனாலும் அந்த 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 லா சட்டப்படிதான் அது நடக்கும். அந்த வகையில அருமையான ஒரு சத்சங்கம் கொடுத்தீங்க. இன்னும் இதுக்கு மேலான ஒரு தகவல் நீங்க கொடுக்கணும்ன்றது என்னுடைய இது. அது சைவ சித்தாந்தத்துல இருக்கு. அது நீங்க கொடுப்பீங்க, கொடுக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அந்த தொண்டு எப்படி இருக்கணும், அந்த அன்பு எப்படி இருக்கணும், அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு சில உத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க சைவ சித்தாந்தத்துல. அது உங்களுக்கு கிடைக்கப்படும். நீங்க அதை வந்து நல்ல முறையில எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை நாங்களும் அனுபவிக்கணும். பாபாஜியுடைய திருவருளால எல்லாருக்கும் அது போய் கிடைக்கணும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயா, அதை நல்ல அழகாக சொல்லியிருந்தீர்கள். பாபாஜியின் அருளால் பாபாஜி இன்னொரு தகவலையும் எங்களுடைய சாதகர்களுக்கு தருகின்றார். இன்னும் இந்த தொண்டு அதி உயர் நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு சத்சங்கத்தில் பாபாஜி எங்கள் ஒருவர் மூலமாக அதை கொணர இருக்கின்றார் என்பது உங்கள் அந்த செய்தி. பாபாஜிக்கு நன்றி. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. அடுத்ததாக இரவினையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவினையா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் உண்டா? ஓகே, நீங்கள் இணைப்பிலிருந்து மீண்டும் விலகி இருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் இந்த சத்சங்கத்தை இப்போது கேள்வி பதில்களுக்கு மற்றவர்களிடம் கொண்டு செல்வோம். பாபாஜியுடன்